கர்த்தரும் அருமையை இரட்சகருமாக்கி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருச்சபையார் யாவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை மறுபடியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ வேத பகுதி பல தடவைகள் அல்லாவிட்டால் ஆண்டிலும் பல தடவைகள் நம்ம கேட்ட ஒரு பகுதி. அதிலிருந்து நான் ஒரு 7 குறிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த பகுதியை நாம் புரிந்து கொண்டோமோ புரியவில்லையோ, அன்றாடகம் நம்முடைய வாழ்விலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு சம்பவம் அது. அந்த லூக்கா 13 அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்க்கும்போது அதுல நாம் ஒன்றை முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த ஓமையை சொல்வதற்கு முந்தி 2 சம்பவத்தை, ஒன்று சீஷர்கள் மூலம், ஒன்று இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுவார். சீஷர்கள் வந்து சொல்லுவாங்க, பிலாத்து கலிலேயருடைய ரத்தத்தை பலியோட சேர்த்தானே, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒருவேளை இன்றைக்கு எனக்கு முன்பதாக அது வைக்கப்படுமையானால் நான் கலிலேயர் யோக்கியரா, பிலாத்து யோக்கியனா, எருசலேம் தேவாலயம் பரிசுத்தமானதா, இந்த ஆய்வில் தான் நான் ஒருவேளை இறங்கியிருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் நீங்களும் அப்படியே கெட்டுப்போவீர்கள் என்று சொல்லுகின்றார். இந்த வாய்ப்பை நீ கேள்விப்படுகிறாய். நீ கேள்விப்படுவதே எதற்காக வந்தால் நீ மனம் திரும்ப வேண்டும். இது சீஷர்களுக்கு புரியவில்லை. ஏனென்றால் அந்த காலமும் சரி இந்த காலமும் சரி, கிறிஸ்தவர்கள் அல்லாவிட்டால் தேவனை பற்றுகின்ற விசுவாசத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒன்று புரியாது. ஏன்னா அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் நாம் ரட்சிப்புக்கு சமீபமானவர்கள். அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் மனம் திரும்புதல். இது இயேசு கிறிஸ்து சொன்ன போது பேதுருவுக்கும் அது புரியவில்லை, இன்று நமக்கும் அது புரியாது. மீதி எல்லாம் நமக்கு புரியும், மனம் திரும்புதல் என்கிறது புரியாது நமக்கு. அது புரியாத பட்சத்திலே நான் ரட்சிக்கப்பட்டவன் அல்லாவிட்டால் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன் என்று நாம் சொல்லுவது எல்லாம் வீணான ஒரு காரியம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. திரும்ப இயேசுக்கு தோன்றி சொல்லுகிற சீலவாமலே, கோபுரம் இடிந்து விழுந்து 18 பேரை கொன்றுவிட்டதே என்று சொல்லிவிட்டு திருப்பியும் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் நீங்களும் அப்படியே கெட்டுப்போவீர்கள், உங்களுக்கும் அது நேரிடும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு இந்த ஓமை ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஓமையை குறித்து நீங்க வாசிக்கும் போது மனம் திரும்புதலை விட்டு இந்த ஓமையை நீங்கள் ஒருபோதும் இதை புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் மனம் திரும்புதலின் முக்கியத்துவத்தை குறித்து பேசும் போதுதான் இந்த அத்திமரத்தின் ஓமையை ஆண்டவர் சொல்லுகின்றார். இது உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அனுதினமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு சம்பவம். ஏன் இதை அனுதினமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சம்பவம் என்று சொல்லுகின்றேன் என்றால், எல்லாருக்கும் தெரிந்த சில உதாரணங்களோடு ஒரு 7 குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகின்றேன். இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று சொல்லுவது நமக்கு கொடுக்கப்படுகிற 2வது வாய்ப்பாக இருக்கலாம், 3வது வாய்ப்பாக இருக்கலாம். ஒருவேளை எத்தனை வாய்ப்பு என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை. ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு தருணம் அது. ஆண்டவர் மனம் திரும்புவதற்கு எனக்கு கொடுக்கின்ற ஒரு தருணம் அது. அந்த தருணத்தை நான் பயன்படுத்துவேனேயானால் எனக்கு ரட்சிப்பு, பயன்படுத்தாமல் போவேனேயானால் எனக்கு அழிவு. அதனால் தான் சொன்னேன், இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சம்பவம். இதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டோமேயானால் நமக்கு மீட்பு உண்டு. எல்லாருக்கும் தெரிந்த உதாரணங்களோடு தான் நான் இன்னைக்கு உங்களோட இடைப்பட விரும்புகின்றேன். 1, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஏதேன் தோட்டத்து சம்பவம். ஏவாள் பழத்தை பூசித்தாங்க, ஆதாமும் கொடுத்தாங்க, ஆதாம் சாப்பிட்டாங்க, ரெண்டு பேரும் பாவம் செய்தாங்க, தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்ட போது தேவன் வருகின்ற, தேவனோடு கூட இடைப்படுவதற்கு அவங்களால் முடியவில்லை. உடனே தானே அத்தி இலையை தைத்து, ஒரு உடையை தைத்து கொண்டு அத்தி இலைக்கு உள்ளாக சென்று மறைந்து விட்டார். ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை. அவர் வருகின்ற, அவர்களோடு பேசுகின்ற, ஆண்டவருக்கு தெரியும் பாவம் செய்தாய், கீழ்ப்படியாமல் போனாய், பழத்தை தின்றாய், ஆண்டவருக்கு தெரியும். இப்போது நீ அத்தி இலையை தைத்துக் கொண்டு உன்னுடைய மானத்தை நீ மறைத்துக் கொண்டிருக்கிறாய், நீ இப்போது அத்தி மரத்திலே நீ காணப்படுகிறாய். ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். இப்போது நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் அந்த இடத்துல வந்து ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட போது ஆதாம் சொல்லுகின்ற, நான் அத்தி மரங்களிலே காணப்படுகிறேன் ஆண்டவரே. அப்போதுதான் ஆண்டவர் கேட்கிறார் அவனிடத்திலே, இதோ நான் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை நீ புசித்தாயோ? இது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாம் வாய்ப்பு. அது இது உங்களுக்கும் எனக்கும் அன்றாடகம் தேவன் தருகின்ற ஒரு வாய்ப்பு. நான் ஒரு தவறை செய்யும் போது கர்த்தரோடு கூட பேசுவதற்காகத்தான் என்னில் ஆவியானவரை தந்திருக்கின்றார். அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துபவர், அவர் பாவத்தை அக்கிரமத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர், நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர், நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். அன்றாடகம் என்னுடைய ஏதேன் தோட்டத்தில் இது நடைபெறுகிற சம்பவம். அது ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் ஆதாமுக்கு. அப்போதுதான் ஆதாம் என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? நீர் எனக்கு கொடுத்த இந்த ஸ்திரியானவள், இந்த பாவம் நான் செய்வதற்கு அவளே காரணம், அவள் எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்று சொல்லுகின்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற முதல் பாடம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாம் வாய்ப்பு தேவன் எனக்கு தருகின்றவர். ஆனால் அந்த இரண்டாம் வாய்ப்பை தேவன் எனக்கு தரும் போது, அவர் எனக்கு அருளும் போது, சாக்கு போக்கு சொல்லவோ, இன்னொருவர் மேல் பழி போடவோ தேவன் உங்களை மன்னையும் வளர்க்கவில்லை. அதற்காக இன்னொரு நாள் ஆண்டவர் தரவில்லை, ஒரு வருடத்தை கர்த்தர் எனக்கு தரவில்லை. தேவன் எனக்கு தந்திருக்கின்ற இந்த காலம், நான் அதை உணர்ந்து மற்றவர்கள் மேல் பழி போடுவதற்காக அல்ல, என் குறையை நான் உணர்ந்து தேவனிடத்தில் அறிக்கை செய்வேனையானால் நான் நிச்சயமாக கனி கொடுப்பேன். தேவன் எனக்கு ஒரு வருஷமும் இருக்கட்டும் என்று சொல்லி என்னை இந்த உலகத்திலே வைத்திருப்பதனுடைய பலனை நிச்சயமாக ஆண்டவரும் அதை அடைந்து கொள்ளுவார். கர்த்தர் மகிமைப்படுவார். ஒருபோதும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அன்றாட நடக்கிற சம்பவம் இது. பாவத்திலே விழும்போது மற்றவர்களை குறை சொல்லுவதற்காக தேவன் உங்களை மனையும் வைக்கவில்லை. இரண்டாவது கவனித்துக் கொள்ளுங்கள், இன்னொரு உதாரணம், அது உங்களுக்கு தெரிந்த உதாரணம். இந்த ஆதாமுடைய பிள்ளைகள் தான் காயின் ஆபேல். ஒரு நாளிலே ஆபேல் தலையீற்றை கொண்டு ஆண்டவருக்கு காணிக்கையாக வைத்தான். காயினும் தனக்கு கிடைத்த சில காய்கறிகளை கொண்டு வைத்தான். கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார். இதனால் காயினுடைய முகநாடி வேறுபட்டது. அப்போது ஆண்டவர் அவனிடத்தில் எச்சரிப்பாக சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்றால், காயின், ஏன் உன் முகநாடி வேறுபட்டது? ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்பு அது. எமந்த முகநாடி வேறுபட்டது, உன்னுடைய முடிவு அழிவுக்கு போகக்கூடாது, அதனால் ஆண்டவர் கொடுக்க ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். காயின், ஏன் உன் முகநாடி வேறுபட்டது? இன்னைக்கு நம்ம பாஷையில் சொல்லுவேன்னா, ஏன் எரிச்சலா இருக்கிற? ஏன் உனக்குள் பகைமை வந்துச்சு? ஏன் உன்னுடைய சமாதானம் எடுபட்டு போயிட்டு? ஏன் ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு சூழ்நிலையில் இருக்கிற? ஏன் சோர்ந்து போயிருக்கிற? ஏன் எந்த விதமான உறவும் நட்பும் வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கி விட்டாய்? தேவன் காயினோடு கேட்கிற, ஏன்பா உன் முகநாடி வேறுபட்டது? என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுவார், காயின் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? போதிக்கிற நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? நீ நன்மை செய்யுமா? நீ நன்மை செய்துவிட்டு ஒரு காணிக்கை கொண்டு போய் நான் அதை ஏற்றுக்கொள்ளுவேன், அங்கீகரிப்பேன். நீ நன்மை செய்யாத பட்சத்தில் அந்த காணிக்கை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? தேவன் போதிக்கிறார். ஆனால் இந்த போதனையை மீறி ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய அன்றாட வாழ்வில் நடைபெறுகிற சம்பவம் அது. இந்த போதனையை மீறி சுய இச்சைக்கு அவன் அடிமைப்பட்டு வயலிலே சென்று தன் சகோதரனுடைய பேசும்போது அவனுக்கு விரோதமாக எழும்பி ஆபேலை கொன்றுவிட்டான். அப்போதும் ஆண்டவர் விடவில்லை, இன்னொரு வாய்ப்பு கொடுக்கின்றார். அவர் வந்து காயினோடு பேசுகின்றார், காயினே உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? கேட்கிறார். அப்போது காயின் சொல்லுகின்றான், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? ஆபேல் கொன்று போடப்பட்டான், காயினுக்கு தேவன் கொடுத்த வாய்ப்பு அவனுக்கு நான் காவலாளியோ என்று கேட்பதற்கல்ல, தேவன் கேட்டதற்குரிய பதிலை அவன் சொல்லியிருக்க வேண்டும். மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு. ஆனா அவர் அழகாக சொல்லுகிறார், என்னன்னா என் சகோதரனுக்கு நான் காவலாளியா அப்படின்னு கேட்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றார், என்னன்னா நீ கொண்டு போட்ட உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிட்டு இருக்குதுப்பா, கூப்பிட்டு இருக்குது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஏன் நான் இதை அன்றாட நம்முடைய வாழ்வில் நடைபெறுகிறது என்று சொல்லுகிறேன் என்றால், இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு காரியம் நடைபெற்றது. என்னன்னா காயின் சொல்றான், அப்பா நான் எங்க போனாலும் என்னை கொன்றுவாங்க என்ன பாக்குறவங்க. அப்ப தேவன் அவனுடைய ஜபத்தை கேட்கிறார், வேண்டுதலை கேட்டார். கேட்டவனுக்கு ஒரு அடையாளத்தை போட்டு விட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், காயினை கொல்லுகிறவனுக்கு 7 பள்ளி சுமார். ஆண்டவர் அதையும் சொல்லி அனுப்புகின்றார், இது என்னுடைய உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒன்று. எதை மாத்திரம் செய்ய மாட்டோம்? மனம் திரும்ப மாட்டோம், ஜபிப்போம், பாதுகாவலுக்காக ஜபிப்போம். ஆண்டவரே தவறு பண்ணிவிட்டேன் ஆண்டவரே, ஆனாலோ என்னை ஒருவன் கண்டு அவனை நீ கொல்லாமல் இருக்கும்படி என்னை பாதுகாத்துக் கொள்ளும், அது முக்கியம் அல்ல. அந்த ஜபம் தேவன் விரும்புகின்ற ஜபம் அல்ல. ஜபத்தை ஆண்டவர் கேட்டாரா? கேட்டார். காயின் மன்னிப்பை பெற்றுக் கொண்டானா? இல்லை. என்ன தேவன் எதிர்பார்த்தது? மனம் திரும்புதல். ஆதாம் இடத்துல எதிர்பார்த்தது மனம் திரும்புதல். ஆதாமோ ஏவாளை பழி சொன்னான். காயினிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்தது மனம் திரும்புதல். ஒரு முறை அல்ல, 2 முறை ஆண்டவர் காயினோடு பேசுகின்றார். பேசும் போது மனம் திரும்புவதற்கு பதிலாக அவன் கேட்டது என்ன? எனக்கு பாதுகாவல் வேண்டும் ஆண்டவரே. இன்னைக்குள்ள பெர்ஃபெக்ட் கிறிஸ்டியன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்படின்னா நம்ம தான் எடுத்துக்கிட்டோம்னா, மனம் திரும்ப மாட்டோம், ஜபம் பண்ணுவோம், ஜபங்கள் கேட்கப்படும். நம்ம நினைக்கிறது என்ன? நம்மோட யார் இருக்கா? தேவன் இருக்கிறார். காரணம் என்ன? நான் பாவம் செய்தேன், ஆனா என்னை யாரும் கொல்லக்கூடாது என்று கேட்ட போது அவர் எனக்கு என்ன சொன்னாரு? உன்னை யாரும் கொல்ல மாட்டாங்க, கொல்றவனுக்கு எத்தனை பழி சுமரும்? 7 பழி சுமரும். காயின் சென்றான், கோட்டைகள் கட்டினான், ஆனால் காயிலோ ஒரு தீமைக்கு ஒரு சாட்சியாக தேவன் வேதத்தில் வைத்து விட்டிருக்கிறார். இன்று கிறிஸ்தவர்கள் எச்சரிப்பாக இருப்போம். நான் தேவன் ஒரு நாளை எனக்கு கூட்டி தந்தது என் சகோதரனை கொலை செய்ய அல்ல, தேவன் ஒரு நாளை எனக்கு கூட்டி தந்தது மனம் திரும்ப, அந்த சகோதரனுக்கு நான் செய்த துரோகத்திலிருந்து மனம் திரும்ப, அதிலிருந்து மனஸ்தாபப்பட, அதை நான் விட்டு விலக. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவங்களுடைய ஜபங்கள் கேட்கப்படுகிறது, தங்கள் பாதுகாவலுக்காக ஜபிப்பார்கள். நான் செய்யறது தப்புதான், நான் செய்ய போறதும் தப்புதான், ஆனா எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த ஜபம் கேட்கப்படும் போது கிறிஸ்தவர்கள் எண்ணுவது என்ன? எங்களோடு இருக்கிறவர் தேவன். ஐயா எனக்கு எதற்கு மனம் திரும்புதல்? என் ஜபத்தை தேவன் கேட்டார். ஐயா உங்கள் ஜபத்தை கத்து கேட்டார், பிசாசின் ஜபத்தையும் கேட்டார். மனம் திரும்ப 1 வருஷம்.
இன்னும் இந்த வருஷமும் இருக்கட்டும், மனம் திரும்புவதற்காக தேவன் தருகின்ற இரண்டாவது வாய்ப்பு நிறைய பேருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த இடத்துலயே நம்ம மாறி மாறி நமக்குள்ளால பேசும்போது கர்த்தர் எத்தனை முறை வாய்ப்பு தருவாருன்னு சொல்ல கேட்டா எல்லாரும் நம்ம சொல்லுவோம், எத்தனை முறையும் தருவார் அப்படிதானே, எத்தனை முறையும் தருவார். நான் 1000 தடவை கொண்டுட்டு 1001வது தடவை வந்து மன்னிங்க ஆண்டவர்னு சொன்னா கர்த்தர் மன்னிப்பார். இது நமக்கு கிடைத்த போதனை பார்த்துடுங்க. ஆனால் நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், இரண்டாம் வாய்ப்பு பெற்ற ஒவ்வொருவனுடைய வாழ்வும் வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. தேவன் இரண்டாம் வாய்ப்பு கொடுத்த ஆதாம் வாழ்க்கை நமக்கு தெரியும். காயினுடைய வாழ்வு 3 முறை ஆண்டவர் அவனுக்கு வாய்ப்பை கொடுத்தார் இல்லையா, நாட் ஓன்லி செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஆல்சோ. காயினுடைய வாழ்வு நமக்கு தெரியும். இன்னும் அநேகருடைய வாழ்க்கை கர்த்தர் இரண்டாம் வாய்ப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் பிதாவிடத்தில் ஜெபித்து ஐயா இந்த வருஷமும் இது இருக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பை தரும் பொழுது அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி என்று தெரியவில்லை, எனக்கு அது மிகவும் பயத்தையும் நான் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பி என்னுடைய பக்தி வைராக்கியத்திலே வாழ வேண்டிய ஒரு அர்ஜென்சியன் தான் என்னோட கர்த்தர் உரைத்தார். எனவே இந்த அத்திமரத்தை பார்த்து ஆண்டவர் இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் அதற்கு வருவேன் அதற்கு முன்பதாக சொல்லுகிறேன், இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று சொல்லுவது உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருகிற வாய்ப்பு. ஒவ்வொரு நாளும் தருகின்றார். நேற்று செத்து போக வேண்டியவன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, ஆனால் எதற்காக? மனம் திரும்பி, மனம் திரும்புதலின் கனி கொடுப்பதற்காக. ஆண்டவர் இரண்டாம் முறை நிறைய பேருக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார் தெரியுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மோசையை எடுத்துக்கிடுவோமே, மோசையை மட்டும் எடுத்துக்கிடுவோம், இன்னொரு கோணத்துல மோசையை நம்ம பார்ப்போம். 2 வயது நிரம்புவதற்கு முன்னமே அவன் செத்து போக வேண்டியவன். தேவன் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார். இந்த 2 வயதுல சாக வேண்டியவன் இப்போது அரண்மனையிலே வளர்க்கப்படுகிறான். ஒரு நாளிலே அவன் ஒரு எப்ரையனுக்கு நேரிடுகிற தீங்கை காண்கின்றான், அந்த எகிப்தியனை கொன்று போடுகின்றான். இதோ தான் இதை கொண்டு போட்ட செய்தி பார்வனுக்கு எட்டுமையானால் எனக்கும் அழிவு நேரிடும் என்று சொல்லிக்கொண்டு அன்று ஓடினான். 40 ஆண்டுகள் எகிப்திலே காணப்பட்டான். இப்போது அந்த எகிப்தை விட்டு வெளியே போய்விட்டான். 40 ஆண்டுகள் அவன் மாமனாருக்கு ஆடுகளை மேய்த்தான், அவன் மனைவியை கொண்டான், அவன் பிள்ளைகளை பெற்றான், ஆட்டு மந்தையை மேய்த்துக் கொள்ளுகிறவனாக இருந்தான். ஒரு நாளிலே 40வது வருஷம் முடிகின்ற சமூகத்திலே ஆண்டவர் இதோ ஓரே பர்வதத்தில் இந்த மோசையை கர்த்தர் சந்திக்கிறார். சந்திக்கும் போது ஆண்டவர் சொல்லுகின்றார், என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ வழிநடத்தி சொல்ல வேண்டும். இது தேவன் கொடுக்கிற வாய்ப்பு. மோசே இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தான் வந்தான். மோசே ஒரு கொலையை பண்ணிவிட்டு தான் வந்திருக்கின்றான். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்பு, மறுபடியும் நீதான் அந்த ஜனத்தை இஸ்ரவேலரை நடத்தி கொண்டு வர வேண்டும். இந்த மோசேக்கு கொடுக்கப்பட்ட அந்த 2வது வாய்ப்பை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியல. நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, வணங்கா கழுத்துள்ள ஜனம், கடியுறுதே கடினம் உள்ள ஜனம், விக்கிரக ஆராதனை என்றானோ, இவர்களை ஒரு மேய்ப்பனை போல நீ நடத்தி இவர்களை கானான் தேசத்திலே கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மோசேக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த நமக்கு தெரியும். மோசே 2 முறை ஆண்டவரோடு மலையிலே 40 நாட்கள் காணப்பட்டார், நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டார், அந்த ஜனங்களுக்காக கூட அவர் ஜபித்தார், தேவன் ஜபத்தை எல்லாம் கேட்டார், வாய்ப்பை பெற்றுக்கொண்டான் மோசே. உபாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 21-22 வசனம் வாசிக்கும் போது மோசே என்ன சொல்லுவார் தெரியுமா, கர்த்தர் உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு நான் யோர்தானை கடந்து போவதில்லை என்று ஆண்டவர் ஆணையிட்டார் என்று சொல்லுவார்.
நீங்களும் நானும் ஒருவேளை நினைப்பேன், என்ன சொல்லுவோம்னா, இந்த ஒரு தப்பு தானே ஏன் பண்ண, இதையா ஆண்டவர் மன்னிச்சிருக்கலாமே என்று கேட்போம். ஆண்டவர் மன்னிக்கிற தேவன். ஆனால் ஆண்டவர் இதற்கு முந்தி மன்னித்தது நமக்கு ஞாபகம் இருக்காது. மோசைக்கு சம்பவித்த காரியம் என்னவென்றால், அவன் ஒரு முறை கத்தர் அடிக்க சொன்னார், அடித்தான். ஒரு முறை பேச சொன்னார், பேசினான். இன்னொரு முறை ஆண்டவர் பேச சொன்ன போது அவன் ஒரு முறை அடிக்க சொன்னான், அடித்தான். இன்னொரு முறை பேச சொன்ன போது அவன் தன்னுடைய பழக்க தோஷத்தில் என்ன செய்து விட்டான் என்றால் அடித்து விட்டான். இதுதான் மோசை செய்த சம்பவம். அவரிடத்தில் காணப்பட்ட ஒரு தவறு. ஐயா, ஒரு முறை தவறு செய்தால் மன்னிக்கிறவர் நம்முடைய தேவன் இல்லையா? மன்னிக்கிறவர் நம்முடைய தேவன். ஆனால் இது ஒரு முறை அல்ல, இதற்கு முந்தி மோசை செய்த பாவங்கள், இதற்கு முந்தி ஆண்டவரிடத்தில் சாக்கு போக்கு சொன்னவைகள். அன்பான கிறிஸ்தவ ஜீவியத்தை நடத்தி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே மறந்து போவாருங்க. தேவனுக்கு தெரியும், நான் யார கொலை செய்து விட்டு ஓரே பர்வதத்துக்கு போனேன் என்பது கர்த்தருக்கு தெரியும். என்னுடைய மாய்மாலமான வாழ்க்கை தேவனுக்கு தெரியும். ஆனால் இந்த ஒன்று தான் நமக்கு தெரியும். எது தெரியும்? இதோ ஒரு முறை பேச சொன்னதை அடிச்சுட்டான். என்னையா, நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர், அவர் எவ்வளவோ மன்னிக்கிற தேவன் என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். பாருங்க, இவன் இரண்டு முறை அல்ல வாய்ப்பை பெற்றவன், பல முறை வாய்ப்பை பெற்றவன். இதோ தேவ தூதனால் கொல்லப்பட வேண்டியவன், இதோ அவனுடைய மனைவி விவேகத்தின் வழியாக தன்னுடைய பிள்ளையினுடைய நுனித்தோலை வெட்டி முன்பாக போட்டுவிட்டு, இதோ நான் இரத்த சம்பந்தமான புருஷன் இவன் என்று சொன்னதன் நிமித்தமாக, ஆண்டவர் ஆபிரகாமோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையின் நிமித்தமாக காப்பாற்றப்பட்டவன் மோசே. பல தடவை தேவன் மோசைக்கு அருள் புரிந்த, அதனால தான் அவர் நம்மிடத்துல கேட்கிற கணக்குலையும் ரொம்ப கராரா இருக்கிறாரு. ஏன் மோசேட்ட கோபப்பட்டாருன்னா, இதனால அல்ல, இதற்கு முந்தி தேவன் பல முறை இவனை கொன்றிருக்க வேண்டும், இவன் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தேவனோ இறங்கினார். ஆனால் மோசே மறந்திருக்கலாம், கர்த்தர் மறக்கவில்லை. இன்று உங்களுக்கும் எனக்கு என்னையா, இன்னைக்கு நான் செய்த தப்புதான் என் ஞாபகத்தில் இருப்பேன். தேவன் அப்படி அல்ல. என்னுடைய வாழ்க்கை அவருக்கு முன்பதாக ஒரு மேப், ஒரு படம் போட்டு இருக்குதுங்க. இந்த ரெண்டாம் வாய்ப்பு பெற்ற மோசே இடத்துல தேவன் எதிர்பார்த்தது என்னன்னு சொன்னா, 100% ஒபீடியன்ஸ். காரணம் என்ன? எப்பா நீ தப்பு பண்ணிட்ட, நான் உன்னை மன்னித்துட்டேன், தேவ தூதனால் கொல்லப்பட வேண்டியவன், நான் உன்னை காப்பாற்றிட்டேன், இனி யூ நீட் டு பி கேர்ஃபுல், இனி நீ யூ நீட் டு பி கேர்ஃபுல். அப்பதான் பேச சொன்ன கண்மலை அடித்த உடனே தேவன் அவனிடத்துல சொல்லுகிறார், கோபத்துல சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறன்னா, எப்பா நீ இந்த கானான் தேசத்துல பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. அப்பதான் உபாகமத்தின் புஸ்தகத்துல பாக்குறோம், நீங்க அழகா இருக்கும், என்னன்னா, 3வது அதிகாரம், உபாகமும் 3வது அதிகாரம், 23-27 வரைக்கும் அதுல வாசிக்கும் போது 25வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அதுல சொல்லப்பட்டிருக்கும், உபாகமம் 3:25 சொல்லப்பட்டிருக்கும், மோசே எவ்வளவு பெரிய ஒரு நீதிமான் மட்டும் இல்ல, ஆண்டவரே சொல்லுவார், என் வீட்டுல இவன போல உண்மையுள்ளவன் யாரும் இல்லைன்னு சொல்லுவார். பார்த்துடுங்க, அந்த மோசே ஜனங்களுக்கு முன்பதாக நின்ற போது அவன் ஒரு ஃபயர் பார்த்துடுங்க. ஆண்டவர் பேசும்போது ஜனங்கள் சொல்லுவாங்க, ஐயா நீங்க பேசுங்க, ஆண்டவர் பேச வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மோசே இப்போ அதே ஜனங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தமானுடைய வாழ்வில் தவறுகள் ஏற்படும் போது நேரிடுகிற சம்பவத்தை பாருங்க. அதே ஜனங்களிடத்துல எந்த ஜனங்களை பார்த்து மோசே சொன்னானோ, கன்று குட்டிகளை நீ உருவாக்கினபடியால் உனக்கு தண்டனை என்று எந்த ஜனங்களுக்காக பரிதபித்தானோ, அந்த ஜனங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டு மோசே ஒரு சாட்சி சொல்லுகிறார். போது ஒரு சபை அந்த சபைக்கு முன்பதாக நின்று கொண்டு சொல்லுகிறார், இதோ கர்த்தர் என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டு சொன்னார், நீ பிரவேசிக்க மாட்டாய் என்று. அப்போது நான் கவனிங்க, அவருடைய ஜபத்தை பாருங்க, ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார் என்னது, ஆண்டவரே நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடும் என்று வேண்டிக் கொண்டேன். ஒரு சபைக்கு முன்பதாக ஒரு நீதிமானாக ஒரு வல்லவனாக நின்று பறைசாற்றின மோசை போது சொல்லுகிறார், நான் வேண்டிக் கொண்டேன், என்னுடைய தேவனிடத்தில் கெஞ்சினேன், ஆண்டவரே அந்த மலையை நான் பார்க்க வேண்டும், அந்த தேசத்தை நான் பார்க்க வேண்டும், லேபனோனை நான் பார்க்க வேண்டும், உத்தரவு தாரும் என்று கேட்டுக்கொண்டேன்.
கர்த்தரோ அவர் சொல்ற ஜனங்களிடத்தில் என்ன பார்த்து சொன்னால், போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட நீ பேச வேண்டாம். பிஸ்காவின் கொடுமுடியில போய் நின்று அந்த நல்ல தேசத்தை நீ பாரு, அந்த தேசத்துல நீ பிரவேசிப்பதில்லை என்று தேவன் மறுபடியும் சொன்னதை, பாவம் செய்தது நிமித்தம் பிரவேசிக்காமல் மாண்டு போன ஜனங்களுக்கு முன்பதாக மோசே நின்று சாட்சியிட்டு சொன்னான், அன்பான தேவ பிள்ளையே உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த ஒன்றே ஒன்று என்னன்னா, ஆண்டவர் பேச சொன்ன அந்த கண்மலையை அடுத்தது தவறா? அது ஒன்றுதான் நமக்கு ஞாபகம். ஆனால் ஆண்டவருக்கோ இந்த மோசையின் பேரிலே ஆண்டவர் இன்வெஸ்ட் பண்ணினது, ஆண்டவர் போட்டது, ஆண்டவர் கொடுத்த கிருபைகள் எல்லாம் ஆண்டவருக்கு ஞாபகம் இருக்கின்றது. உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் எத்தனை கிருபைகளை செய்திருக்கிறார், நன்மைகளை செய்திருக்கிறார், ஒரு முறையா இருமுறையா எத்தனை தடவை பிசாசின் கண்ணிகளுக்கு தப்புவித்திருக்கிறார், எதற்காக? இந்த வாய்ப்புகளை பெறும்போது எச்சரிப்பாக இருப்போம். நிறைய பேருக்கு ஒரு ஃபண்ட், என்னது, செகண்ட் சான்ஸ் இட்ஸ் அ ஃபண்ட், தேர்ட் சான்ஸ் இட்ஸ் அ ஃபண்ட், ஃபோர்த் சான்ஸ் இட்ஸ் அ ஃபண்ட். ஐயா என் தேவன் இரக்கம் உள்ளவர் ஐயா, அவரிடத்துல போய் 1000 தடவை கேட்டாலும் வாய்ப்பு தருகிறவர், ஆனால் கணக்கு கேட்கிறவர். நம்முடைய தேவன் எதையும் மறக்கிறவர் அல்ல. கிதியோன் 3 தடவை ஆண்டவரை பரிசோதித்தான், ஆண்டவரும் கிதியோனை கரெக்டா 3 தடவை பரிசோதித்தார். பேதுரு 3 முறை ஆண்டவரை மறுதளித்தான். தேவனும் 3 முறை பேதுருடத்துல கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா கேட்ட. மோசையினுடைய வாழ்வுல ஒரு முறை இல்ல, இரு முறை இல்ல, மரணத்துக்கு தப்புவித்தவன் அவன், தப்புவிக்கப்பட்டவன் அவன். தேவன் வாய்ப்பை கொடுத்தார், ஆனால் வாய்ப்பை கொடுக்கிற தேவன் நம்முடைய நிலைமையை அறிந்துதான் அந்த வாய்ப்பை தருகிறார். அதனால ஆண்டவரே இந்த முறை மட்டும் ஐயா, ஆண்டவரே இந்த வருஷம் மட்டும் ஆண்டவரே என்று சொல்லி பாவம் செய்வதற்காக அல்ல. தேவன் எனக்கு ஒரு நாளை கூட்டி தருவது கடின இருதயத்தோடு இருப்பதற்கல்ல, தேவன் ஒரு வருஷத்தை கூட்டி தருவது கடினமாய் நான் வாழ்வதற்கல்ல. மோசேயத்துல பாருங்க, 2 வாய்ப்பு பெற்றார். எத்தனையோ முறை சாக வேண்டிய மோசே கர்த்தர் கடைசியில அவன் சொல்றார், அவன் ஜபித்தான் ஐயா, தன் ஜனங்களுக்காக ஜபித்தான். கர்த்தர் சொன்னார், நம்ம ஒன்றை ஜபத்தை கேட்டு மன்னிக்கிறேன். இவன் ஜபித்தான், தனக்காக ஜபித்தான், ஆண்டவரே அந்த தேசத்துல நான் போறேன் ஆண்டவரே. கர்த்தர் சொன்னார், போதும், இனிமேல் அதை பற்றி நீ என்னத்துல கேட்காத. ஆண்டவர் போதும்னு சொன்னாருன்னா எத்தனை தடவை மோசே கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 7 தடவையா, 70 தடவையா, எத்தனை முறை அவர் கேட்டிருக்க வேண்டும்? கர்த்தர் சொன்னதை மோசே சொல்லுகிறார் ஜனங்களுக்கு முன்பதாக, போதும், இனிமேல் இதை பற்றி நீ பேசாதேன்னு சொன்னார். இன்னொருவருக்கு ஆண்டவர் இந்த 1 வருஷம் இருக்கட்டும்ட்டு தவணை கொடுத்தார் பார்த்துட்டுங்க. அதுவும் நமக்கு தெரிந்தவர் தான் தாவீது. ஆட்டு மந்தையிலிருந்து பிரித்து கொண்டு வந்து அப்பா கூட இவன் எல்லாம் ராஜாவா போறவனா இல்லைன்னு சொல்லிட்டு நினைச்சவனா கொண்டு வந்து இருதயத்தை பாக்குறேன்னு சொல்லி சவுலுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தி கோலியாத்தை கொன்று, இதோ எத்தனையோ இடங்களிலே அவன் அலைந்து திரிந்த போது சவுலை ஒப்பு கொடுத்தாரே ஒழிய தாவீதை கர்த்தர் பாதுகாத்து எத்தனை முறை அவனுக்கு அந்த மரண கண்ணிகள் இருந்து தப்பு வைத்தார் தேவன். ஆண்டவரே இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம் பிரியமானவர்களே, எத்தனை முறை கர்த்தர் என்னை தப்புவித்தார், எத்தனை முறை வியாதிகளிலிருந்து தப்புவித்தார், ஆபத்துகளிலிருந்து தப்புவித்தார், தாவீதை எத்தனை முறை தப்புவித்தார், எதற்காக? ஆண்டவர் என்னை பல முறை மரண கண்ணிகளுக்கு தப்புவித்தாரே, ஆனால் நீங்களும் நானும் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். காரணம் என்ன? அவர் என்னை தப்புவிப்பது பாவத்தில் நான் விழுவதற்கு அல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவங்க நினைக்கிறது படி செகண்ட் சான்ஸ் டு சின், தேர்ட் சான்ஸ் டு சின் அல்ல. அவங்க எத்தனை தடவை என்ன பாதுகாத்தாங்களோ அத்தனை தடவையும் என்கிட்ட கணக்கு கேட்கிற தேவன் அவர். மோசே வந்து
தாவீது வந்து யோசித்து பாருங்களேன், 1 Samuel 13:14 சவுலை பற்றி சாமுவல் சவுலிட்ட சொல்லும்போது என்ன சொல்லுவார் தெரியுமா? சவுல் நம்ம எல்லாருக்கும் வேதத்திலிருந்து தெரியும், எல்லா ஜனப்புத்திரிலும் பெரியவன், அவன் அழகுள்ளவன், சௌந்தரியம் உள்ளவன். அவன் சவுல் அவன் கீழ்ப்படியாததுனால தேவன் ராஜ்யபாரத்தை அவனை விட்டு நீக்கும் போது சவுல் சாமுவேலிட்ட பேசும்போது சாமுவேல் என்ன சொல்லுவார் தெரியுமா? 1 Samuel 13:14 கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி தெரிந்து கொண்டார். அவர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனை தெரிந்து கொண்டார். உன் ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கியது சொன்னது சவுல் இடத்துல. உன்னுடைய ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கியது கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனை அவர் தெரிந்து கொண்டார். இதே இதுதான் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகத்துல 13:22 சொல்லப்பட்டிருக்கும். 13:22 சவுலை தேவன் தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். என்னை ஆண்டவர் உங்களே என்னையும் ஒரு வருஷம் கூட இருக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பிதாமண்டத்துல கேட்கும் போது ஆண்டவர் வார்த்தையும் கூட சொல்றாரு. என்ன சொன்னார் தெரியுமா? அந்த அத்திமரத்தை பார்த்து சொன்னாரு, இந்த வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் சரி, கனி கொடுத்தாலும் அல்ல, கனி கொடுத்தால் சரி. அப்படின்னா ஆண்டவர் ஏன் ஒரு வருஷத்தை தர்றாருன்னா, நாட் டு சன் பட் டு பேர் ஃப்ரூட். நான் அவருக்காக கனி கொடுக்க வேண்டும். இந்த தாவீதை எத்தனை முறை தப்பு வைத்தார் கோலியாத்துக்கு முன்னால, எத்தனை முறை சவுலுக்கு முன்பதாக எத்தனை முறை தப்பு வைத்தார். சாட்சி சொன்னார், என்ன சொன்னார்? இந்த பிள்ளை எந்த இருதயத்துக்கு ஏற்றவன், இந்த பிள்ளை எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். சொன்னது யாரு? தேவன். யாரை குறித்து? தாவீதை குறித்து. அப்படியானால் தாவீது செய்வதெல்லாம் கர்த்தருடைய சித்தமானவைகளாக இருந்திருக்க வேண்டும். அதனால் தான் மற்றவர்களை அல்ல, தாவீதுக்கு கத்து கொடுத்த தண்டனை மிகப்பெரியது. காரணம் என்ன? அவருக்கு முன்பதாக நீங்கள் நாம் ராஜ்யத்துக்கு ஆசாரிய கூட்டம். ஆண்டவர் எத்தனையோ ஜாதிகளை தெரிந்து கொண்டிருக்கலாமே, உங்களை மன்னியும் தெரிந்து கொண்டாரே. ஆனால் நம் விசேஷமானவர்கள். தாவீதை பார்த்து சாமுவேல் சொல்லுகின்றார், அவர் இருதயத்துக்கு ஏற்றவன்.
சவால் விட்டு சொல்றாரு. ஆண்டவர் சாட்சியும் சொன்னார் பார்த்துக்கங்க. இப்ப பாருங்க, 2 Samuel நீங்க 1 Samuel 12 நீங்க வாசிக்கும் போது அதுல நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்ன, ஒரு கோலியாத்துக்கு முன்னால நின்ற தாவீதை யோசிங்களேன், ஒரு சின்ன பையனானால அந்த கம்பீரத்தை யோசிங்களேன். சவுலை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார், ஆனால் சவுலை தாவீது கொல்லாதபடிக்கு அவரை தப்புவித்து விட்டு இதோ சவுலே கூப்பிட்டு சொல்றான், என் மகனாகிய தாவீதின் சத்தம் அல்லவான்னு கேட்கிறான் சவுல். அப்போதுதான் தாவீது சொல்றார், ஆண்டவனே ஒரு தள்ளு பூச்சி எதுக்கையா என்னை போட்டு நீங்க இப்படி துரத்திட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. எவ்வளவு பலவான் பாருங்க. இந்த பலவான்களை எல்லாம் தேவனுக்கு விரோதமான சாட்சியாக நான் வாழும் போது என்னை ஒரு தூசிக்கு கூட ஒப்பிடலங்க, அவ்வளவு கீழ்த்தரமாக என்னை மாற்றி விடுகிறது. இவ்வளவு கம்பீரமானவன் தாவீது. எல்லா தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பதாக தேவன் அவனை கனப்படுத்தினார், மேன்மைப்படுத்தினார். சவுலுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தினார், கோலியாத்துக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தினார். அப்படிப்பட்ட தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார். யார்? கேவலம் ஆண்டவரே கேட்கிறாருப்பா, உனக்கு தராதது என்ன? உனக்கு ஏதாவது வேணா எங்கிட்ட தானப்பா நீ கேட்டிருக்கணும். எதற்கு நீ உரியாவை கொன்றாய்? உரியாவின் மனைவியை எதற்காக நீ எடுத்துக்கொண்டாய்? எதற்கு நீ இவ்விதமான வேசித்தனம் பண்ணினாய்? தேவன் நாத்தானை அனுப்பி அவனை கண்டித்த போது ஒரு வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பாருங்க, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு வாய்ப்பு அவனுக்கும் கொடுக்கப்பட்டது. ஒரு வருஷம் இருக்கட்டும், இப்ப அவனை கொண்டு போட வேண்டாம். ஏன் தெரியுமா சொல்றேன்? தாவீது வந்து நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எழுதி வாசிக்க
ஆண்டவரால் உத்தரவு பெற்றுக் கொண்டவன் தாவீது. அவன் தன் கைப்பட எழுதி வைத்துக் கொண்டதையெல்லாம் வாசிக்கிறவன் தாவீது. மோசேயின் நியாயப்பிரமாணம் சொல்லுகின்றது, ஒரு புருஷனுடைய மனைவியை ஒருவன் எடுப்பானேயானால் அவன் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். அவன் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அதுதான். அவன் நாத்தாண்டத்துல அவன் பேசும்போது நாத்தான் சொல்றாரு, எப்பா நீதான் அந்த ஒரு ஆட்டுக்குட்டி உடையவன, அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து தனக்கு விருந்து செய்தவன் நீதான் சொல்லும் போது தாவீது இம்மீடியட்டா சொல்வார், இம்மீடியட்டா ஒரு வார்த்தையோட கேட்க மாட்டார், இம்மீடியட்டா சொல்வார், நான் கர்த்தருக்கு முன்பதா பாவம் செய்தேன். கரெக்டா சொல்வார். ஆனா கவனிங்களேன், அந்த தாவீது கோலியாத்துக்கு முன்ன நின்னவன் ஆண்டவரத்துல கேட்கிறான், தைரியமா கேட்கிறான், என்ன கேட்டான், ஆண்டவரே உங்களுக்கு நான் ஆலயம் கட்டணும்னு கேட்டான். இப்படிப்பட்ட ஒரு தாவீது. 2 Samuel 12:18 பாக்கிறோம், 7 நாள் உபவாசித்து தன் பிள்ளைக்காக ஜபம் பண்ணினான், தேவன் அந்த ஜபத்தை கேட்காதபடிக்கு பிள்ளை செத்து போயிற்று. அப்சலோம் தன்னுடைய மகன் இவனுக்கு விரோதமாக கூட்டம் கூடின போது தாவீது ஒரு சிலரை கூட்டிக் கொண்டு ஓடி ஓடி போகின்றான். ஒரு சீமை இவனை பார்த்து இவனை தூஷிக்கின்றான், சபிக்கின்றான், ஒரு நாடோடி போல அழைகின்றான். செகண்ட் சான்ஸ் ஆண்டவர் கொடுத்தாங்க. என்னன்னா தாவீது 51 சங்கீதத்தில் ஜெபிப்பார். என்ன ஜெபிப்பாருன்னு சொன்னா, ஆண்டவரே பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுவதையும் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைபரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் எல்லாம் சொல்லுவார் அவர். ஆனால் தேவன் நாத்தாண்டத்தில் என்னென்ன தண்டனையை சொன்னாரோ அத்தனையும் தாவீது அனுபவித்த போது அவன் கர்த்தரால் இந்த காரியங்கள் அனுப்பப்படுகிறது என்பதை அறிவான். சீமையை கொன்று போடுமோ என்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவான் தெரியுமா தாவீது? இன்று இவன் என்னை சபிக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார். He got a second chance. அவனுக்கு ஒரு 2வது வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த 2வது வாய்ப்பு கொடுத்த தேவன் எவ்விதமாக மோசேயிடத்துல கணக்கு எப்படி இருக்கணும்னு நினைச்சாரோ தாவீதுட்டே இருக்கிறார். ஆனா நீ கிறிஸ்தவங்க நினைக்கிறது என்னன்னு சொன்னா, நான் ஜபித்தேன், ஜபத்தை ஆண்டவர் கேட்டார், அப்ப நான் யாருடைய பிள்ளை? ஆண்டவருடைய பிள்ளை. என்னோடு இருக்கிறது யாரு? தேவன். காயின் ஜபத்தை கேட்டார், பிசாசின் ஜபத்தை கேட்டார், ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் என்று சொல்லிக்கொண்டு அது உங்களை நிர்ணயிக்கதல்ல, மனம் திரும்ப வேண்டும். இது தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. பேதுரு இடத்துல இந்த செகண்ட் சான்ஸ் ஆண்டவர் கொடுப்பார். 3 முறை மறுதளிப்பான். இந்த பேதுருவை கூட பாருங்களேன், உங்களுக்கு இது நேரிடக்கூடாதுன்னு சொன்ன போது ஆண்டவர் சொல்வார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, சாத்தானேன்னு சொல்வார். எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்த தேவன் 3வது முறை கேட்பார் தாவீதை பார்த்து, இத பேதுருவை பார்த்தியம்மா நீ என்ன நேசிக்கிறான்னு கேட்பாரு. அழுதுருவார் பேதுரு, அழுது விட்டு சொல்லுவார், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர், நான் சொல்றதுக்கு தகுதி இல்லையா, விட்டுருங்க, மன்னிச்சிருங்க, உங்களுக்கு தெரியும் நான் உங்களை நேசிக்கிறேன். அப்பதான் ஆண்டவர் சொல்வார், நாடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லிவிட்டு கவனிச்சிடுங்க, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஆண்டவர் யாரு தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஆண்டவர் பரிதாபப்படுகிற தேவன். நான் சொல்றது புரியுது தானே? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஐயா பேதுரு அழுறான், அழுதுட்டு சொல்றான், ஆண்டவரே நான் சொல்லண்டா ஐயா, நான் நேசிக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் அழுதான் பாருங்க. ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? யோவான் 21:18 சொல்லப்பட்டிருக்கு, நீ இள வயது உள்ளவனான போது இருந்த போது உன்னை நீ அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து தெரிந்த, நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொரு உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், என்னை நீ பின்பற்றி வா என்ற. நான் சொல்றது விளங்குதுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது சான்ஸ் ஆண்டவர் பேதுருக்கு கொடுக்கும் போது சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நீ முதிர் வயது இல்லாம போது உனக்கு விருப்பம் இல்லாத இடத்துல நினைச்சுவாங்க, கூட்டு போங்க, உன் கையை நினைச்சுவாங்க. நம்முடைய தேவன் யாரு? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். மாய்மாலமான கிறிஸ்தவ ஜீவியம் நம்ம வாழக்கூடாது. ஆண்டவர் எனக்கு ரெண்டாவது வாய்ப்பு தரும்போது முதல் வாய்ப்புல நான் செய்த காரியங்களை ஞாபகத்தில் வைத்திருக்கிற தேவன் மறந்து போகாதுங்க. அதனால தான் ரெண்டாவது வாய்ப்பு தரும்போது கர்த்த கராரா இருக்கிறாரு. ஆனா இங்க இருக்கிற எத்தனையோ பேர், என்னையும் சேர்த்து சொல்றேன், ஐயா எத்தனை வாய்ப்பு பெற்றிருக்கிறோம், ஆனா நம்முடைய பரிசுத்தம் நம்ம என்ன சொல்றோம், என்ன பரிசுத்தப்படுத்த வேண்டியது யாரு? நீ ஆண்டவர், நான் பாவம் செய்வேன், அவர் என்ன செய்வார்? என்ன பரிசுத்தப்படுத்தி எங்க கொண்டு போவார்? பரலோகத்துக்கு கொண்டு போவார். இதுதான் நமக்கு தெரிந்த காஸ்பல். ஆனால் வேத புஸ்தகத்தில் பக்தர்களுடைய வாழ்க்கை பாருங்க. பவுலுக்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்த போது அவன் கேட்கிற ஆண்டவரே, நீரியா துன்பப்படுத்து கிறிஸ்து நானே. அப்புறம் அண்ணனியா வந்து சொல்ற, ஐயா இவையெல்லாம் சபையை துன்பப்படுத்தினவன் இல்லையா? தேவன் என்ன சொன்ன தெரியுமா? அவன் என்னை ஏற்றுக்கொண்டதுனால என் நிமித்தமானவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று அவனுக்கு நான் போதிப்பேன். அவனுக்கு நான் கொடுத்த வாய்ப்பை தவறாக பயன்படுத்தினான். இப்போது இரண்டாவது வாய்ப்பை அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அவன் என்ன மொத்தம் பாடுபட வேண்டும். அவன் ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தப்படுவான், புறஜாதிகளுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தப்படுவான். இன்னைக்கு கிறிஸ்தியானத்தை செகண்ட் சான்ஸ் கிடைக்கும் போது மன்னிப்பு பெற்றுக்கொண்டவன் சொன்ன ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டார், திருப்பி நம்ம செய்யற பாவம் ஃப்ரெஷ் ஒன் சரிதானா? நீங்களும் நானும் வாசித்த வேதகம் வேதாக்கமும் நீங்களும் நானும் இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ற கிறிஸ்டியானிட்டி எப்படியே இருக்குது? நேற்று வரைக்கும் செய்த பாவம் மறக்கப்பட்டது, இன்று நான் முதல் முதலாக ஒரு பாவத்தை செய்தேன், மன்னிப்பு ஆண்டவரே. இன்னொரு இது வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகாப் ராஜாவை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆகாப் ராஜாவை பத்தி தான் வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுவார். தன் மனைவியின் நிமித்தம் பொல்லாப்பு செய்த ஒரு ஆகாப்பை போல பழமொழியை எழுதிடுவார் அவனுக்கு வச்சு. இதனால்தான் சொல்றேன், தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவனுடைய அழைப்புக்காக மனைவியையோ புருஷனையோ முன்னிலைப்படுத்துவீர்களே ஆனால் நீங்கள நானும் தேவனுக்காக செயல்பட முடியாது. ஆகாப் தன் மனைவியாக ஏசபேலை முன்னிறுத்தினபடியால் அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜாவாக இருந்தும் கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்ய அவனால முடியல. கவனிச்சிடுங்க, ஆண்டவர் எலியாவை கூப்பிட்டு சொல்றாரு, 1 Kings 21 எப்பா இந்த ஆகாப் மிஞ்சி மிஞ்சி போறான், இப்ப பாவம் பாரு, நாபோத்து அவனுக்கு ஒரு சின்ன ஒரு திராட்சை தோட்டம் தான் இருக்குது, அவனுடைய முற்பிதாக்களுடைய திராட்சை தோட்டம், அதை அவன் பராமரித்துக் கொண்டிருக்கிறான். இவன் வந்து ஈவினிங் வாக்கிங் போறதுக்கு அந்த தோட்டத்தை தனக்கு என்ன செய்ய போறான், எடுத்துக்கொள்ள போறான். நீ போய் அவனிடத்துல சொல்லு, எப்படி இவனுடைய மனைவி தேசத்தின் மூப்பர்களை கூப்பிட்டு நாபோத்தை கல்லறிந்து கொன்று அந்த இடத்துல நாயானது அந்த அவனுடைய இரத்தத்தை நக்குனதோ, அன்று சொல்றாரு எலியாவை கூப்பிட்டு, அவன்கிட்ட போய் சொல்லு நான் சொன்னதாக என்று சொல்லி அனுப்புகின்ற. ஆக எலியாவை கண்ட உடனே சொல்லுவாரு, என்னை கண்டுபிடித்தாயா, ரொம்ப கோபமா பேசுவார். அப்போது தான் எலியா சொல்லுவார், இதோ தேவன் என்னை உன்னிடத்துல பேசுவதற்கு அனுப்பி இருக்கிறார். அவனை பார்த்து எலியா கேப்ப, நீ நாபோத்தை கொலை செய்ததும் நீ அவனுடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் அவனை நக்கின இடத்துல உன்னையும் நக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய ரத்தத்தையும் நக்கும்ன்றார் எலியாவுக்கு. உடனே ஆக பண்ணச்சதா தெரியுமா, தாவீது ஜெபித்ததை விடவும் பயங்கரமான ஜெபம். ஆக பண்ண செய்தார்னா ரெட் உடுத்தினார், சாம்பலில் உட்கார்ந்தார், உபவாசம் பண்ணினார், தேவனிடத்துல ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்னா, ஆண்டவரே உங்க பார்வைக்கு நான் என்ன செய்தேன், பொல்லாப்பானதை செய்தேன், கவனிச்சிடுங்க செய்தேன், ஆனா இந்த தீமை எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாழ்த்தி ஜபம் பண்றோம் பாருங்க. இந்த ஜபத்தை யார் கேட்டா? தேவன் கண்டார். தேவன் கண்டு எலியாவை கூப்பிட்டு சொல்லுகிறார், என்னன்னா அவன் தன்னை தாழ்த்தினது பாத்திய, இனிமேல் இந்த சாபத்தை அவன் மேல் நான் என்ன செய்ய மாட்டேன், வர விட மாட்டேன், அவனுடைய சந்ததிக்கு மேல வரும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். யோனா சொன்னாரு, எலியா சொல்லல. எலியா மனசுல நினைச்சிருப்பாரு, எதுக்கு ஐயா என்ன கூப்பிட்டு அனுப்புன, நீ தானே சொன்ன போய் சொல்லுன்ட்டு, நான் போய் சொன்னேன், இப்ப பாரு இல்லைன்றீங்க நீங்க. சரி, யோனா கேட்டார் அதை, நீங்க இப்படிப்பட்டவங்க தான் எனக்கு தெரியும், அதனாலதான் நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னாரு. எலியா இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவன் தாழ்த்தினான் பாருன்ட்டு. தான் தாழ்த்தப்பட்டதுனால் தேவன் ஆகாப்பை மன்னித்தார், தான் உபவாசித்து ஜபித்ததுனால் மன்னித்தார், அவன் ரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்ததுனால் மன்னித்தார். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இரண்டாவது வாய்ப்பு ஆகாப்புக்கு கிடைத்தது, ஆனால் ஆகாப்போ மனம் திரும்பவில்லை. மனம் திரும்புவதிலிருந்து சொல்வது என்னவென்றால், நாபோத்தின் குடும்பத்தை இவன் தன்னுடைய கஸ்டடியில் எடுத்திருக்க வேண்டும், நாபோத்திலிருந்து எடுத்துக்கொண்ட திராட்சை தோட்டத்தை அவன் திருப்பி கொடுத்திருக்க வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவியம், ஐயா நான் திருடினது, சம்பாதித்தது, வஞ்சித்தது, பிறர் பொருளை இச்சித்தது, இவைகள் எல்லாம் இருக்கும், என் தேவன் என்ன மன்னிக்க வேண்டும். மனம் திரும்ப மாட்டேன், மனம் திரும்புதல் இல்லை. இந்த ஆகாப்போ தாழ்த்தினபடியால் கர்த்தர் ஜபத்தை கேட்டால் மனம் திரும்பாதபடியால் அவன் சொன்னபடி, கர்த்தர் அவனை பற்றி சொன்னபடி, எந்த இடத்தில் நாபோத்தின் நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கினதோ அதே இடத்துல அவனுடைய மனைவி ஏசபேல் மிக கேவலமான நிலைமையிலே மறித்து போனாள். இரண்டாவது வாய்ப்புகளை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு எச்சரிப்பாக இருந்தார்கள் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். சார், இப்போது கவனிச்சிட்டீங்களா, ஆண்டவர் மனம் திரும்பலன்னா உங்களுக்கு நேரிடும் சொல்லிட்டு ஒரு அருமையான ஓமையை சொன்னார். நீங்க வேத புஸ்தகத்துல வாசித்தீங்கன்னா, திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் இஸ்ரவேல் ஜனங்கள் தான், அத்திமரமும் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். ஓசியாவில் 1:2, யோபேல் யோபேல்ல 2 ஆண்டவர் திராட்சையும் இந்த அத்திமரத்தையும் ஒன்றாக ஓமைப்படுத்தி இஸ்ரவேலுக்கு சொல்லுவார் ஆண்டவர். நான் உங்களுக்கு ஆண்டுடைய நாமத்தில் ஒன்று சொல்றேன், உங்க காலத்தில் என்னுடைய காலத்துக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். என்னன்னு சொன்னால், இன்றிலிருந்து ஆரம்பிங்க. ஆண்டவர் சொன்ன ஓமைகள், ஆண்டவர் சொன்ன ஓமைகள் ஒரு சிலவற்றை மட்டுமே, ஒரு சிலவற்றை, வெகு சிலவற்றை மட்டுமே அவர் நியாயத்தீர்ப்பு நாளிலே நிறைவேறும் என்று சொன்னார். மற்ற ஓமைகள் எல்லாம் அவருடைய மரணத்திலே நிறைவேறிவிட்டது. இதை நீங்க மறந்து போக கூடாது. நீங்க இதை வாசித்து ஒப்பிட்டு பார்ப்பீங்கன்னு சொன்னா அதை நீங்க வாசிக்கலாம், அதை நீங்க பார்க்கலாம். அந்த நியாய தீர்ப்புக்கென்று ஆண்டவர் வைத்திருப்பதை ஆண்டவரே அதை சொல்லுவார். அந்த இடத்துல விசேஷமாக இந்த மீன் வலையை பற்றி சொல்லும்போது நல்ல மீனும் கெட்ட மீனும் இருக்கும், ஆனால் அதை பிரிக்கின்ற ஒரு நாள், நல்ல பயிரும் கதிரும் நல்ல கதிரும் களையும் இருக்கும் அறுவடையின் போது, இதை ஆண்டவர் அதை தெளிவாக சொல்லுவாங்க. இந்த அத்திமரம் இஸ்ரவேல் ஜனம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அத்திமரத்துக்கு ஆண்டவர் அழகாக்கு சொன்னார் என்னன்னு சொன்னா, இந்த வருஷம் இருக்கட்டும், நான் என்ன செய்ய போறேன், கொத்தி ஏறு போடுவேன், நீர் பாய்ச்சுவேன், அதுக்கு கற்களை பொறுப்பேன், அதுக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வேன். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இரண்டாவது வாய்ப்பு தந்த எல்லாருக்குமே செய்தது நமக்கும் செய்கிறார். இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் மௌனமாக இருக்கவில்லை, கொத்துகிறார், கற்களை பொறுக்கிறார், எரு போடுகிறார், தண்ணீர் பாய்ச்சுகிறார், எல்லாவற்றையும் செய்கிறார். அதனால தான் கிறிஸ்தவங்களுக்கு என்னன்னு சொன்னா, பாவம் செய்ததுக்கு முன்னாலேயும் இப்படித்தானே இருந்தேன், இப்பவும் இப்படித்தானே இருக்கிறேன் என்கிற ஒரு கர்வம், ஒரு கர்வம் நமக்கு இருக்குது. அதனால தான் நம்ம செய்யற பாவம் எல்லாம் ஃபர்ஸ்ட் பாவம். ஏன்னா நேற்று நைட்ல என்ன செய்தேனா, ஜோம் பண்ண, என்னத்துக்காக பாவத்தை மன்னிக்க ஜோம் பண்ண, மனம் திரும்பினா ஐயா நீங்களை நானும் இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆக பாவ மன்னிப்புக்கு ஜபம் பண்ணினான், மனம் திரும்பினானா, மனம் திரும்பாத பட்சத்திலே தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல. இந்த அத்திமரத்தை ஆண்டவர் சொல்றாரு, சொன்னா கொத்துவையா, எரு போடுவேன், களப்பிடுங்குவேன், அதுக்கு நீர் பாய்ச்சுவேன், எல்லாவற்றையும் பண்ணுவேன். ஒரு வருஷம் ஆண்டவரத்துல கேட்கிறார், பிதாவிடத்துல 1 இயர், எனக்கு ஒரு வருஷம் தாங்க, ஒரு வருஷம் தாங்க. இந்த அத்திமரத்தை தேவன் எல்லாவற்றையும் செய்தார், எல்லாவற்றையும் செய்தார். கொத்தினார், எரு போட்டார். உங்க வீட்டுல நீங்க நிறைய பேர், நாங்க தான் வைக்கல, நீங்க நிறைய பேர் செடி வச்சிருக்கிறீங்க, வச்சிருக்கிறீங்கல்ல, எதை மறக்காட்டாலும் நான் சுக்கி நீ மறக்கவே மாட்டேன். அதனால வச்சிருக்கிறீங்க, உங்க வீடுல வச்சிருக்கிறீங்க, கொத்துறீங்க, எறப்போலையே இது உரம் போடுறீங்க, எல்லாத்தையும் பண்றீங்க, தண்ணி ஊத்துறீங்க, எல்லாத்தையும் பண்றீங்க. குழுக்குள்ளா வருதுங்க, ரொம்ப குழுக்குள்ளா வருது. இலையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பனானா லீஸ் மாதிரி வருது, பெரிய பெரிய இலை வருது. சந்தோஷப்படுவீங்களா? சந்தோஷப்படுவீங்க. சரி, அடுத்த வாரம் வரீங்க, இன்னும் பெரிய பெரிய இலையா விடுது. சந்தோஷப்படுவீங்களா? சந்தோஷப்படுவீங்க. விந்தர் வருது, இலை தான் நிக்குது. சந்தோஷப்படுவீங்களா? ஏன் சந்தோஷப்பட மாட்டீங்க? பலன் இல்ல, சந்தோஷம். ஐயா, பெரிய பெரிய இலை விட்டுருக்க, பெரிய இலைங்க. இது நீங்க ஒரு எக்ஸிபிஷன் ஹால்ல கொண்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். நீங்க போட்ட உரத்துக்கு அது பலன் செய்திருக்கா இல்லையா? நிறைய இலை விட்டுருக்குங்க. நீங்க போட்ட உரத்துக்கும் தண்ணியும் அது பலன் செய்திருக்கா இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரையும் கொண்டு வந்து காட்டலாமே, பாரு வேலை. இப்படி எங்கேயாவது இங்க பாத்துருக்கீங்களா? இந்த அத்திமரம் உங்களுக்கு நேரம் கிடைக்குமானால் இந்த சம்பவத்தை நீங்கள் இணைத்து பாருங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஓராண்டு தேவன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு இந்த நாளிலிருந்து என்ன செய்தார் யோசித்து பாருங்க. 1 இயர் ஆண்டவர் என்ன செய்தார், எத்தனை அற்புதங்கள் செய்தார். ஏன் ஆண்டவர் கோராசினே உனக்கு ஐயோ என்று சொன்னார், பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ என்று சொன்னார், ஏன் ஆண்டவர் மத்தேயு 23 மாயக்காரராகிய பரிசேயரை வேத பாருகிறே உங்களுக்கு ஐயோ என்று சொன்னார். அவர் போட்ட உரம், அவர் போட்ட தண்ணீர், அவர் செய்த எல்லாமே நிச்சயம் பலன் கொடுத்தது, உங்களுக்கும் எனக்கும் கூட பலன் கொடுத்தது. ஒரு வருஷம் இருக்கட்டும், ஆண்டவர் கைவிடவில்லை. நீர் பாய்ச்சினார், நீருக்கு ஏற்றபடி வளருகின்றேன், உரத்துக்கு ஏற்றபடி வளருகின்றேன். கவனிச்சிடுங்க, இந்த ஒரு வருஷம் தாண்டி இந்த அத்திமருந்து என்னாச்சு? இயேசு சுவாமியும் பெத்தானியா வழியாக எத்தனையோ தடவை போயிருக்காங்க, எத்தனையோ தடவை போயிருக்காங்க. இந்த முறை மட்டுமல்ல, பல தடவை போயிருக்காங்க. ஒரு அத்திமரம் அல்ல, எத்தனையோ அத்திமரங்களை பார்த்திருக்கிறார். ஆனால் ஒரு நாளில் நாம் ஆராதிக்கின்ற குருத்தோலை ஞாயிறு முடிந்த அன்று அவர் எருசலேமிலிருந்து பெத்தானியாவுக்கு போகும்போது அவர் வழி அருகே ஒரு அத்திமரத்தை காண்கின்றார். அந்த அத்திமரத்தை அவர் தூரத்திலே பார்க்கும்போது நிரம்ப இலைகள், நிரம்ப இலைகள். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உரம் போட்டு, நீர் பாய்ச்சி, வேலி அடித்து, கற்களை பொறுக்கி, அவர் போட்ட உரத்தின் பலன் மிகுந்த இலைகள், மிகுந்த இலைகள். ஓடி அதனுடைய அருகிலே சென்று விட்டு அவர் அண்ணாந்து பார்க்கின்ற இலைகள், இலைகள். இந்த அத்திமரத்துக்கு ஆண்டவர் அந்த நாளில் ஒரு நியாய தீர்ப்பை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இனி ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்திலிருந்து கனியை புசிப்பது இல்லை. 1 இயர் நான் வெயிட் பண்ணேன், 1 இயர் நன்மைகளை செய்தேன், 1 இயர் அலைந்து தெரிந்தேன், 1 இயர் நான் அவங்களுடைய நோய்களை குணமாக்கினேன், 1 இயர் நான் அவங்களை போஷித்தேன், போதித்தேன், எல்லாவற்றையும் செய்தேன். ஆனால் அவர்கள் தந்ததோ மிகவும் எல்லாரும் பார்த்து பரவசம் அடையத்தக்கதான இல்லைகளோடு அத்திமரம் இருந்ததை ஒழிய தேவன் வந்து அதை பார்த்தபோது அதிலே அத்தி பழங்கள் இல்லை. இன்னொன்றை கூட தேவன் சொல்லுவார், அது அத்தி பழ காலமும் அல்ல, ஆனால் அவைகளோ இலைகளோடு அது செடி தோங்கின ஒரு மரமாக காணப்பட்டதை ஒழிய கனி கொடுக்கவில்லை. ஆண்டவர் மறுபடி அந்த அத்திமரத்துக்காக ஜெபிக்கவில்லை. நம்முடைய தேவனார், இது கடைசியில் தானே, ஒரே ஒரு நிமிஷம், நம்முடைய தேவனார் எத்தனை தடவை நீங்க இதனால நீங்க மனம் திரும்பணும்னு நான் சொல்லல, கேட்கிற வசனத்தை கேட்டுட்டு போங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட கிரியை செய்தார்னா அதன் முடிவாகுங்க, அவ்வளவுதான். 70 தடவை மன்னிக்கிறவர், அதுக்கு பிறகும் மன்னிக்கிறவர். நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டாம், மனம் திரும்ப வேண்டாம். காரணம் என்ன, இங்க விழுவேன் மன்னிப்பு கேட்பேன், அந்த பக்கம் போய் விழுவேன் மன்னிப்பு கேட்பேன், அந்த பக்கம் போய் விழுவேன் மன்னிப்பு கேட்பேன். நம்முடைய தேவன் மன்னிக்கிற தேவன், ஆனால் மனம் திரும்பாத எவனுடைய வாழ்வும் என் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்வு அல்ல. மறுபடியும் சொல்லுகிறேன், மனம் திரும்புதலைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புதல் என்றால் என்ன, அவர் தந்த எல்லாவற்றையும் புசித்து இலைகளோடு வாழ்கின்ற ஒரு மாய்மாலமான வாழ்க்கை அல்ல, கனி கொடுக்கின்ற வாழ்க்கை. அதனாலதான் யோவான் ஸ்நானன் சொல்லுவார், என்ன தெரியுமா சொல்லுவாரு, கோடரியானது மரத்தின் கீழே வைக்கப்பட்டிருக்கிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இதெல்லாம் சொன்னாங்க. ஆனா இயேசுவாமி அன்றைக்கு அந்த அத்திமரத்தை பார்த்து, கனி இல்லாத போது பிதாவிடத்திலே இன்னும் ஒரு வருஷம் இது இருக்கட்டும் என்று சொல்லவில்லை. ஆண்டவரதை பார்த்து, இனி ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்திலே கனியை புசிப்பதில்லை என்று சொல்லிவிட்டு போனார். அடுத்த நாள் காலையில அதன் வழி வந்தபோது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போய் காணப்பட்டது. பேதுரு அதை நினைவு கூர்ந்து ஆண்டவிடத்தில் சொன்னான், அருமையான தேவந்தி பிள்ளைகளே, தேவன் எனக்கு தருகின்ற 2வது வாய்ப்பு, 3வது வாய்ப்பு, 10வது வாய்ப்பு, தேவன் என்னை மனம் திரும்புவதற்காக அழைக்கின்றார். நான் மனம் திரும்பாத பட்சத்தில் என்னுடைய ஜபத்தை கேட்பார், என்னுடைய பாவங்களை மன்னிப்பார். ஆனால் மனம் திரும்பாத எந்த ஆத்மாவும் என் தேவனுக்கு முன்பதாக அருவருப்பே ஒழிய அது தேவனுக்கு உகந்த ஆத்மா அல்ல. எனவே இந்த நாளில் ஒரு வருஷமும் இருக்கட்டும், எதற்காக மனம் திரும்ப, இந்த ஒரு வருஷமும் இருக்கட்டும் எதற்காக, பாவம் செய்வதற்கு அல்ல, பகட்டாய் வாழ்வதற்கு அல்ல, மாய்மாலமான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு வாழ்வதற்கு அல்ல, ஒரு வருஷமும் இருக்கட்டும் எதற்காக, மனம் திரும்புவதற்காக. ஜபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் நல்ல ஆண்டவரே, எத்தனையோ பக்தர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்தோம், இன்னமும் சிந்தித்துக் கொண்டிருக்க போகிறோம். ஆண்டவரே, தேவனிடத்திலே மன்னிப்பு திரளாய் உண்டாண்டவரே. இன்று நான் உன்னிடத்திலே மன்னிப்பை கேட்கும்போது மன்னிக்கிற தேவன் ஐயா, ஆனால் நான் மனம் திரும்பாத பட்சத்திலே, மனம் திரும்பாத பட்சத்திலே நான் உமக்கென்று பயன்பட முடியவே முடியாது ஆண்டவரே. உண்மைதான், கலிலேயர் செத்து போனது உண்மைதான், சீலோவாமிலே கோபுரம் அடிந்து விழுந்து செத்து போனது உண்மைதான், இன்று ஈராக்கிலே ஜனங்கள் சாவது உண்மைதான், சிரியாவிலே ஜனங்கள் சாவது உண்மைதான் ஆண்டவரே. ஏனென்று கேட்க வரவில்லை, நீ சொன்னபடியாக நான் மனம் திரும்பாமல் போனால் நானும் அப்படியே கட்டுப்போவேன் ஆண்டவரே. மனம் திரும்புதல் ஐயா, பாவ மன்னிப்பு ஆண்டவரே, எருசலேம் தொடங்கி பூமியின் கடைமுனை மட்டும் பிரசங்கிக்கப்பட வேண்டியது. இன்று ஆண்டவர்களோடு கூட போதித்த வார்த்தைகளுக்காக நன்றி தகவலை. எத்தனை முறை மோசையை போன்று, தாவீதை போன்று, எத்தனை முறை எசேக்கிய ராஜாவை போன்று, எத்தனை முறை ஆண்டவரை ஆகாப்பை போன்று உம்மிடத்திலே வந்து கெஞ்சி கேட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள், மனம் திரும்புதலை நீர் எதிர்பார்க்கும் போது, மனம் திரும்பாத போது, திரும்பாமல் வஞ்சித்த பொருள் என்னிடத்தில் தான் இருக்கிறது, மன்னிப்பை தான் கேட்டுக்கொள்ளுகிறேன், பிறரை இச்சித்து நடித்துக் கொண்டு பொருள் என்னிடத்தில் தான் இருக்கிறது, ஆனால் மன்னிப்பைத்தான் கேட்டுக் கொள்ளுகிறேன். மனம் திரும்பாத வாழ்க்கை, கனி கொடாத வாழ்வு, உமக்கு பிரயோஜனம் இல்லாத வாழ்வு, அது ஒரு வருஷமும் இருக்கட்டும் என்று கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை, எச்சரிப்பின் வார்த்தை, அதற்கு பின்பு நீரே சொன்னதையா, இனிமேல் ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்தில் கனி புசிப்பதில்லை, வேரோடே பட்டு போன அத்திமரமாக நாங்கள் மாறவிடக்கூடாது ஆண்டவரே. ஒரு வருஷமும் இருக்கட்டும், நாங்கள் மற்றவர்களை கவரக்கூடியவர்களாக அல்ல, என் தேவனுக்கு முன்பதாக தாழ்மையோடு கனி கொடுக்கிறவர்களாக, மனம் திரும்புதலின் கனி கொடுக்கிறவர்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரம். உமது கிருபையின்படி இன்னொரு நாளிலே நாங்கள் ஒரு புதிய மாதத்தில் பிரவேசிக்க இருக்கிறோம் ஐயா. அந்த மாதத்திற்குரிய சகல நன்மைகளால் எங்களை நிரப்புவீராக, குறைகளை மன்னியும். இயேசு இரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.